அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவளுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலாவின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கின்றேன். சலவாத்தும் சலாமும் எங்களுடைய தலைவர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய வாழ்க்கை வழிமுறைகளை பின்பற்றி நடந்த சஹாபாக்கள், தாபியீன்கள், தபஈ தாபியீன்கள் எம் அனைவர் மீதும் உண்டாக வேண்டும் என்று பிரார்த்தித்துக் கொள்கின்றேன். எல்லாம் அல்ல அல்லாஹு தஆலாவுடைய பேரருளால் அவருடைய மார்க்கத்தின் செய்திகளை தெரிந்து வாழ்க்கையில் கடைபிடித்தொழுக வேண்டும் என்ற நல்ல நோக்கத்தின் அடிப்படையில் இங்கு குழுமியிருக்கின்ற இஸ்லாமிய சகோதரிகளே, தாய்மார்களே, சொல்லப்படுகின்ற செய்திகளை வீடுகளிலே இருந்த வண்ணம் காது கொடுத்து கேட்கின்ற தாய்மார்களே, சகோதரிகளே, உங்கள் அனைவர் மீதும் இஸ்லாத்தின் காணிக்கையான சலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பின் இஸ்லாமிய சகோதரிகளே, தாய்மார்களே, இன்றைய இந்த சந்தர்ப்பத்தில் சஹாபி பெண்மணிகளுடைய வாழ்க்கை வரலாறு என்ற துணைப்பொருளில் ஒரு சில கருத்துக்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்பட்டதற்கிணங்க நான் அறிந்த சில செய்திகளை ஞாபகமூட்டலாம் என்று விளைகிறேன். இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்தவரைக்கும் அதனுடைய வாழ்விலும் வளர்ச்சியிலும் அன்று தொட்டு இன்று வரைக்கும் ஆண்களைப் போல பெண்களும் தங்களாலான அத்தனை பங்களிப்புகளையும் ஒத்துழைப்புகளையும் வழங்கி வருகின்றார்கள் என்பதை வரலாற்றை நாம் படித்து பார்க்கின்ற போது மிக தெளிவாகவே உணர்ந்து கொள்கின்றோம். உண்மையில் இஸ்லாமிய மார்க்கம் பெண்கள் சமுதாயத்துக்கு கொடுத்த முக்கியத்துவம், அங்கீகாரமும் அவர்களது இத்தகைய பங்களிப்புகளுக்கு காரணமாக இருக்கலாம். ஏனென்றால் ஒரு காலகட்டத்தில் இந்த உலகத்தின் வரலாற்றை நாம் பின்னோக்கி பார்க்கின்ற போது அங்கெல்லாம் பெண்கள் சமுதாயம் மிகவும் கீழ்நிலைப்பட்ட ஒரு நிலையில் வாழ்ந்து கொண்டிருந்ததை பார்க்கின்றோம். அவர்கள் தங்களது வாழ்வுரிமையை, தங்களுக்கான வாழ்க்கையை தேடிக்கொள்கின்ற உரிமையை, கல்வி உரிமையை, சொத்துரிமையை, இன்னப்புற எல்லா வகையான உரிமைகளையும் இழந்து வாழ்ந்த ஒரு வெறும் ஜடமாக, மனிதன் சேகரிக்கின்ற ஏனைய சொத்துக்களை போன்ற ஒரு சொத்தாகவே பார்க்கப்பட்டு வந்த ஒரு வரலாறு இந்த உலகத்துக்கு உண்டு. ஆனால் இஸ்லாமிய மார்க்கம் வந்ததற்கு பிறகு பெண்ணானவள் தான் இழந்த அத்தனை இழப்புகளையும் மீளப் பெற்றுக் கொண்டு அவள் பெற வேண்டிய அந்தஸ்தை பெற்று ஆண்களுக்கு இணையாக இந்த மார்க்கத்துக்காக அவள் பங்காற்றினாள். தாயாக இருந்து, மகளாக இருந்து, மனைவியாக இருந்து, சகோதரியாக இருந்து என்று எல்லா வகையான பாத்திரங்களும் அவளுடைய பங்களிப்பு இந்த மார்க்கத்துக்கு அரும்பெரும் பங்களிப்பாக இருந்து வந்திருக்கின்றது என்பதை நாங்கள் ஒவ்வொருவரும் காணுகின்றோம். எனவேதான் இங்கே நாங்கள் இந்த இஸ்லாத்தின் வளர்ச்சிக்காக பாடுபட்ட எமது முன்னோர்கள் குறிப்பாக இஸ்லாமிய பெண்மணிகள் ஆற்றிய பங்களிப்புகளை ஒரு கணம் நினைவு கூறுவதன் ஊடாக அவற்றில் எத்தகைய பங்கை நாம் ஆற்றி இருக்கிறோம், அத்தகைய அவற்றில் எத்தகைய ஒரு நிலையில் நம்முடைய நிலை இருக்கிறது என்பதை நாம் மீள்பரிசீலனை செய்து கொள்வதற்கும் எம்மை நாம் மாற்றிக் கொள்வதற்கும் வாய்ப்பாக இருக்கும் என்று நினைக்கின்றேன். ஏன் நாங்கள் உங்களுடைய முன்னோர்களாகிய சஹாபாக்களுடைய சஹாபா பணிமன்களுடைய வாழ்க்கை வரலாறுகளை நாம் படிக்க வேண்டும் என்று நோக்குகின்ற போது இன்றைய எங்களுடைய வாழ்வை பொறுத்த வரைக்கும் பெரும்பாலும் வெறும் சடவாதத்தை மையமாக கொண்டு ஒரு வாழ்க்கையாக அமைந்திருப்பதை பார்க்கிறோம். சடவாதம் என்று சொல்லுகின்ற போது இந்த உலகத்தில் காசு பணத்துக்கு இருக்கின்ற மதிப்பு மரியாதை, மாடி மனைகளுக்கு இருக்கின்ற மதிப்பு மரியாதை, இந்த உலகத்தில் கிடைக்கின்ற சொத்து பத்துக்களுக்கு கிடைக்கின்ற மதிப்பு மரியாதை மார்க்கத்துக்கு இல்லாமல் போயிருக்கின்ற ஒரு துர்ப்பாட்சியம் இன்றைய சூழ்நிலையில் ஏற்பட்டிருக்கிறது. இன்றைய சமூகத்தில் யாரிடத்தில்லாம் காசு பணம் இருக்கிறதோ அவர்கள் பெரிய மனிதர்கள், யாரிடத்தில் பட்டம் பதவிகள் இருக்கிறதோ அவர்கள் பெரிய மனிதர்கள், யார் யாரெல்லாம் மிகப்பெரிய மாடி மனைகளையும் பங்களாக்களையும் கட்டி ஆண்டு கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் பெரிய மனிதர்கள் என்ற ஒரு நிலைதான் இன்று எங்கள் ஒவ்வொருடைய உள்ளங்களையும் ஆண்டு கொண்டிருக்கிறது. இதன் காரணமாக இந்த தடவாத தகுதிக்குள் நாம் மாட்டிக்கொண்டிருப்பதன் காரணமாக பெரும்பாலான இஸ்லாமிய சகோதர சகோதரிகள் இந்த மார்க்கத்தை பற்றி தெரியாமல் இருக்கிறார்கள். இந்த மார்க்கத்துக்காக பங்களிப்பு செய்த எமது முன்னோர்களுடைய வாழ்க்கை வழிமுறைகளை பற்றி தெரியாமல் இருக்கிறார்கள். இந்த தீனுக்காக உழைத்தவர்கள், இந்த தீனுக்காக பாடுபட்டவர்கள் எத்தகைய தியாகத்தை இந்த தீனுக்காக செய்துவிட்டு மறைந்து போனார்கள் என்ற விடையை தெரியாதவர்களாக இருக்கிறார்கள். அதனாலேதான் இந்த மார்க்கத்தின் பெருமதி, இந்த மார்க்கத்தின் மீதான பற்று, இந்த மார்க்கத்தின் மீது கொண்ட பக்தி என்று குன்றி குறைந்து கொண்டிருக்கின்ற ஒரு சூழ்நிலையில் நாங்கள் பார்க்கிறோம். சாதாரணமாக இன்று எங்களுடைய இஸ்லாமிய சகோதர சகோதரிகள் எங்களுடைய முன்னோர்களை பற்றி தெரியாமல் இருக்கிறார்கள் என்று சொல்லுகின்ற அதே வேளையில் அவர்கள் இந்த இஸ்லாமிய மார்க்கத்துக்காக செய்த பங்களிப்புகளையும் தியாகங்களையும் தெரியாமல் இருக்கிறார்கள் என்று சொல்லுகின்ற அதே வேளையில் இந்த உலகத்திலே இருக்கின்ற சடவாத ரீதியாக முன்னணியில் இருக்கின்ற அத்தனை பேரை பற்றியும் மிக நன்றாக தெரிந்து வைத்திருக்கிறார்கள். என்னுடைய சமூகத்தில் இருக்கின்ற ஒரு பெண்மணிக்கு ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை தெரியுமோ தெரியாதோ தெரியவில்லை, ஆனால் இன்று உலகளாவிய ரீதியில் சினிமாவிலோ அல்லது கிரிக்கெட்டிலோ அல்லது சீரியலிலோ எந்த பெண் எந்த ஆண் முன்னுக்கு நிற்கிறார்கள் என்று அவர்களுக்கு தெரியும். யார் எப்போது பிறந்தார்கள் என்று தெரியும். அவர்கள் எத்தனை திரைப்படங்கள் நடித்திருக்கிறார்கள் என்று தெரியும். அவருடைய அண்மைக்கால திரைப்படங்கள் என்ன என்று தெரியும். அவருடைய புதிய சாதனைகள் என்ன என்று தெரியும். ஆனால் இந்த இஸ்லாத்துக்காக உழைத்த முன்னோர்களை பற்றி யாரையுமே தெரியாத ஒரு துப்பாக்கியம் இருக்கிறது. ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை பற்றியோ, பாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை பற்றியோ, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை பற்றியோ, இன்னும் ஏனைய சஹாபி பெண்மணிகள் எவரை பற்றியுமே வாழ்க்கை தெரியாத, அவருடைய வாழ்க்கை குறிப்புகளை பற்றி தெரியாத ஒரு துர்ப்பாக்கியம், ஒரு அறிவு வறுமை நம்மை எல்லாம் என்று தொட்டு நிற்கின்ற ஒரு துர்ப்பாக்கியம் இருந்து கொண்டிருக்கிறது. எனவேதான் சகோதரிகளே, இந்த சந்தர்ப்பத்தில் இந்த முன்னோர்களுடைய வாழ்க்கை செய்திகளையும் சம்பவங்களையும் ஞாபகம் கூட்டுவதன் ஊடாக அவர்களுடைய பணியை இந்த உலகத்தில் உயிர்ப்பிப்பதற்கான வாய்ப்பு, அந்த பணியை இந்த உலகத்தில் மீண்டும் துளிரிட செய்வதற்கான சந்தர்ப்பம் இருக்கும் என்று நான் நினைக்கின்றேன். அல்லாஹு தஆலா எங்களுடைய முன்னோர்களுடைய வாழ்க்கை வரலாறுகள் அவர்களுடைய சம்பவங்களை செய்திகளை நாங்கள் படிப்பது பற்றி குறிப்பிடுகிற போது அதில் எல்லாம் உங்களுக்கு நிறைய படிப்பினைகள் இருக்கிறது என்று சொல்கிறார். சிந்தனையுடையவர்கள், புத்தியுடையவர்கள், அறிவு ஆளுமை உடையவர்களுக்கு முன்னோர்களுடைய வாழ்க்கை வரலாறுகளில் நிறைய படிப்பினைகள் இருக்கிறது. அவருடைய வாழ்க்கையிலே இருந்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய, படித்துக் கொள்ள வேண்டிய நிறைய பாடங்கள் இருக்கின்றன என்று அல்லாஹு தஆலா குர்ஆனிலே பல இடங்களிலே சொல்லித் தருவதை பார்க்கிறோம். குர்ஆனை நீங்கள் படித்து பார்க்கின்ற போது பல இடங்களிலே இந்த இஸ்லாமிய மார்க்கத்திற்காக தியாகம் செய்த பல நபிமார்களுடைய, அந்த நபிமார்களோடு இணைந்து பாடுபட்ட நல்ல மனிதர்களுடைய
நல்ல ஆண்களுடைய பெண்களுடைய வரலாற்று செய்திகளை எல்லாம் ஆங்காங்கே துணுக்கு துணுக்காக இறைவன் தந்து கொண்டு செல்கின்ற ஒரு நிலையை நாங்கள் பார்க்கின்றோம். எனவே சகோதரர்களே, தாய்மார்களே, இந்த எங்களுடைய முன்னோர்களுடைய வாழ்க்கை வரலாறுகளில் நாங்கள் படிப்பதன் ஊடாக இஸ்லாத்தோடு ஒரு நெருக்கமான உறவை, இந்த மார்க்கத்தோடு ஒரு நெருக்கமான ஒரு பிடிப்பை ஏற்படுத்திக் கொள்வதற்கான வாய்ப்பு இருக்கு. இந்த அறிவு இல்லாததன் காரணமாகத்தான் இந்த மார்க்கத்தை பற்றிய தெளிவான செய்திகள், இந்த மார்க்கத்துக்காக அர்ப்பணம் செய்த உழைத்தவர்களுடைய வரலாற்று செய்திகள் நம்முடைய உள்ளங்களிலே ஆழமாக வேறு உண்டாததன் காரணமாகத்தான் வேறு வேறு நிகழ்வுகளும் சம்பவங்களும் வேறு வேறு மனிதர்களும் எங்களுடைய உள்ளங்களை ஆட்கொண்டிருக்கின்ற நிலைமை இன்று ஏற்பட்டிருக்கிறது. இதை இஸ்லாத்தின் எதிரிகள் மிகவும் சிறந்த ஒரு சந்தர்ப்பமாக தங்களுக்கு பயன்படுத்திக் கொள்கிறார்கள். ஒரு கிறிஸ்தவ பிரச்சார பணிகளில் ஈடுபடுகின்ற ஒரு பெண்மணி ஒரு சந்தர்ப்பத்தில் இப்படி ஒரு கருத்தை சொல்கிறார். இஸ்லாமிய மார்க்கத்தை தகர்ப்பதற்கு நமக்கு இருக்கின்ற மிக கிட்டிய வழி, மிக நெருக்கமான வழி, முஸ்லிம் சமுதாயத்திலே இருக்கின்ற பெண்மணிகளுக்கு இஸ்லாம் அல்லாத விஷயங்களை நாம் கற்றுக் கொடுக்க வேண்டும். இஸ்லாம் அல்லாத செய்திகளை விடயங்களை கற்றுக் கொடுப்பதன் ஊடாக, அந்த விளையங்களிலே அவர்களை ஆர்வம் காட்டுவதன் ஊடாக, ஆர்வப்படுத்துவதன் ஊடாக, மிக கிட்டிய வழியிலே இஸ்லாமிய மார்க்கத்தை ஒழித்துவிட முடியும் என்று அந்த பெண்மணி குறிப்பிடுகின்றார். ஏனென்றால் இஸ்லாமிய மார்க்கத்தின் வளர்ச்சியில் மிக அதீதமான பங்கு, மிக முக்கியமான பங்கு பெண்கள் சமுதாயத்தினத்தில் இருக்கிறது. பெண்கள் அந்த பணியை செய்வதற்கு தவறிவிட்டார்கள் என்றால், அந்த பணியிலே இருந்து தூரப்படுத்தப்பட்டு விட்டார்கள் என்றால் மிக இலகுவாக இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை தகர்த்துவிட முடியும் என்பது அவர்களுடைய அபிப்பிராயமாக இருக்கிறது. அந்த பெண்மணி வேறொரு இடத்திலே குறிப்பிடுகிற போது இப்படி சொல்கிறார், இஸ்லாமிய மார்க்கத்தை தகர்ப்பதற்கு இன்னும் ஒரு குட்டிய வழி இருக்கிறது. அது என்னவென்றால், இஸ்லாமிய பெண்களை அவர்கள் வீடுகளிலே இருந்து தனியே வெளிக்கிற செய்ய வேண்டும், அவர்களை அவர்கள் தனிமையிலே பயணம் செய்கின்ற ஒரு சூழ்நிலை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும். அவர்கள் தன்னுடைய ஆடை அலங்காரங்களை மற்றவர்கள் பார்த்து வியக்குகின்ற அளவுக்கு அரைகுறை ஆடைகளோடு அவர்களை வீடுகளிலே இருந்து வெளியேற்றி அவர்களை தனிமையிலே நடமாடுவதற்கு பயணங்கள் செய்ய வேண்டும். இவ்வாறு செய்வதன் ஊடாகவும் இஸ்லாமிய மார்க்கத்தை தகர்த்துவிட முடியும், இல்லாத ஒழித்துவிட முடியும் என்று அவர் சொல்லுகின்றார். இதற்கான காரணம் என்று நாங்கள் பார்க்கிற போது, இந்த இஸ்லாமிய மார்க்கத்தின் வளர்ச்சியிலே மிக அதிகமான பங்கு பெண்களுக்கு இருக்கிறது. பெண்கள் தங்களுடைய அந்த பொறுப்பை மறுதளிப்பதற்கு அல்லது அந்த பொறுப்பிலிருந்து தூரமாகுவதற்கான சந்தர்ப்பங்களை ஏற்படுத்தி கொடுத்து விட்டால் மிக இலகுவாக இந்த மார்க்கத்தை இந்த பூமியிலிருந்து ஒழித்துவிட முடியும் என்று அவர்கள் கருதுகிறார்கள். அதுதான் இந்த உலகளாவிய நடந்தும் கொண்டிருக்கிறது. இன்று எங்கள் முஸ்லிம் சமுதாயத்து பெண்மணிகளும் சரி, ஆண்களும் சரி, இஸ்லாத்தில் இருந்து மிகவும் தூரமான பகுதிக்கு அவர்கள் தூரப்படுத்தப்பட்டு விட்டார்கள். எப்போதாவது இறைவனுடைய பெயரை சொல்லுகின்ற அல்லது அந்த கலிமாவை உச்சரிக்கின்ற ஒரு சமுதாயமாக இருக்கிறார்களே ஒழிய, இஸ்லாத்தின் கடமைகளை, இஸ்லாத்தின் போதனைகளை, தங்களுடைய வாழ்க்கை வழிமுறைகள் எடுத்துடச் சென்ற பக்குவமற்றவர்களாக இன்று மாற்றப்பட்டிருக்கின்ற ஒரு நிலையை நாங்கள் பார்க்கிறோம். எனவே சகோதரர்களே, தாய்மார்களே, இந்த இஸ்லாமிய சமுதாயத்தை நாம் சீரமைக்க வேண்டுமாக இருந்தால், இந்த சமுதாயத்தில் இருக்கின்ற ஆண்களும் பெண்களும் நல்லவர்களாக, மிகச்சிறந்த மனிதர்களாக, மற்றவர்களுக்கு முன்மாதிரியான மனிதர்களாக ஆக்கப்பட வேண்டுமாக இருந்தால், எமது முன்னோர்கள் சஹாபாக்கள் எந்த விடயத்தை கொண்டு தங்களை சீர்படுத்திக் கொண்டார்களோ, எந்த விடயங்களுக்கு ஊடாக தங்களை நல்ல மனிதர்களாக மாற்றிக்கொண்டார்களோ, அந்த விடயங்கள் ஊடாகத்தான் நாமும் நம்மை மாற்றிக்கொள்ள வேண்டிய ஒரு தேவைப்பாடு இருக்கிறது. இதனாலே தான் நாங்கள் கட்டாயமாக எங்களுடைய முன்னோர்களுடைய இந்த இஸ்லாத்தின் வளர்ச்சிக்காக பங்களிப்பு செய்த சஹாபி பெண்களுடைய வாழ்க்கை வரலாறுகளை நினைவுபடுத்தி இவர்கள் இதன் ஊடாக தங்களுடைய வாழ்க்கையில் மாற்றங்களை உண்டு பண்ணிக் கொண்டார்கள், ஏன் அதன் ஊடாக நாங்கள் மாற முடியாது என்று ஒரு சிந்திக்கின்ற தருணமாக இந்த தருணம் அமைய வேண்டும் என்று நான் பிரார்த்தித்துக் கொள்கின்றேன். அந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹு தஆலா குர்ஆனிலே பல இடங்களில் முன்னோர்களுடைய வாழ்க்கை வழிமுறைகளை பற்றி சொல்லுகின்ற போது, நபிமார்களுடைய வாழ்க்கை குறிப்புகளை சொல்லுகின்ற போது, அந்த நபிமார்களுடைய வாழ்க்கை பயணத்தில் இணைந்து கொண்டு அவர்களுக்கு ஒத்துழைப்பு வழங்கிய உதவி செய்த நல்லவர்களுடைய வாழ்க்கை குறிப்புகளை சொல்லுகின்ற போது இப்படி சொல்கிறான், உலகிகல்லதீன ஹதல்லா, இவர்களெல்லாம் இறைவனுடைய நேர்வழியை பெற்ற நன்மக்கள், எனவே அவர்களுடைய வழிமுறையை நீங்கள் பின்பற்றுங்கள்,
அவர்கள் சென்ற வழியில் சென்று நீங்கள் வெற்றியை அடைந்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹு தஆலா குர்ஆனிலே நமக்கு பாடம் புகட்டுவதை பார்க்கின்றோம். இந்த வகையிலே நாங்கள் பார்க்கின்ற போது இஸ்லாத்தின் தோற்ற காலம் முதல் அதன் எழுச்சியின் உச்சகட்ட காலம் வரைக்கும் பெண்கள் எல்லா வகையிலும் இருந்து இந்த மார்க்கத்தின் வளர்ச்சிக்காக பங்காற்றியிருக்கிறார்கள். இஸ்லாமிய மார்க்கம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த முதலாவது சந்தர்ப்பத்திலிருந்து அந்த முதலாவது வினாடியிலிருந்து இந்த மார்க்கத்தின் வளர்ச்சிக்கு பெண்ணுடைய பங்களிப்பு ஒத்துழைப்பாக இருந்திருக்கிறது. அதனால் தான் நாங்கள் பார்க்கிறோம் முதன் முதலாக இந்த உலகத்தில் இஸ்லாத்தை கொண்டவள் ஒரு பெண்மணிதான் என்ற வரலாற்றை படிக்கும் அந்த பெருமை இஸ்லாமிய வரலாறு பெண்களுக்கு கொடுத்திருக்கிறது. முதன் முதலாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய செய்தியை ஏற்றுக்கொண்டும் முஸ்லிமானது ஒரு பெண்மணி தான். அந்த பெருமையை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய மனைவியார் கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் பெற்றுக் கொள்வதை பார்க்கும். அதுபோலவே முதன் முதலாக இந்த இஸ்லாமிய மார்க்கத்திற்காக உயிரை கொடுத்தது யார் என்று பார்த்தால் அதுவும் முதலாவது அந்த பாட்டியில் ஒரு பெண்மணிக்குத்தான் கிடைத்திருக்கிறது என்ற ஒரு வரலாற்று பேருண்மையை பார்க்கும். இஸ்லாத்தின் வளர்ச்சிக்காக அதனுடைய முயற்சிக்காக முதலாவது உயிரை கொடுக்கிறாள் சுமையா என்று சொல்லுகின்ற பெண்மணி ஹவியல்லாஹு அன்ஹா. இவ்வாறு அதனுடைய வளர்ச்சியின் ஒவ்வொரு கட்டத்திலும் இஸ்லாமிய பெண்களுடைய மிக மகத்தான பங்களிப்பு அதற்கு உரமாகவும் உசாத்துணையாகவும் இருந்து வந்திருக்கின்ற வரலாற்றை நாங்கள் பார்க்கிறோம். அந்த வகையிலே இஸ்லாமிய பெண்மணிகளுக்கு முன்னுதாரண பெண்ணாக இருக்கின்ற முதன் முதலாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட பெண்மணியாக இருக்கின்ற கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய வாழ்க்கை வரலாறை நாம் ஒரு கணம் நினைவுபடுத்தி பார்க்க வேண்டும். கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திருமணம் செய்கின்ற போது அவர்களுக்கு வயது 40, நபி அவர்களுக்கு வயது 25. நபி அவர்கள் நபியாக இருந்த போது நபி அவர்களுக்கு வயது 40, கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு வயது 55. ஒரு வயது ஒரு தாய் ஒரு மூதாய் என்ற ஒரு நிலையில் தான் அவர்களுடைய இந்த பணி ஆரம்பமாகின்றது. உண்மையில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்தில் கதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் இந்த மார்க்கத்துக்காக செய்த தியாகங்களை எல்லாம் நினைத்து பார்க்கின்ற போது நபி அவர்கள் கண்ணீர் விட்டு அழுது விடுவார்கள். தன்னுடைய மனைவிமார்களோடு பேசிக் கொண்டிருக்கின்ற சந்தர்ப்பங்களில் எல்லாம் அளவுக்கு அதிகமாக கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை பற்றி பேசுவார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்லுகிறார்கள், நபி அவர்கள் தன்னுடைய மனைவியரில் கதீஜாவை பற்றி எப்போதும் பேசுவதை கேட்டு பல சந்தர்ப்பத்தில் நாங்கள் கதீஜாவின் மீது பொறாமைப்பட்டதும் நாங்களும் அவருடைய மனைவியர் தானே, நாங்கள் செய்யாததை அவர் செய்திருக்க போகிறார் என்று நாங்கள் நினைத்துக் கொள்கின்ற அளவுக்கு மிக அதிகமாக நபி அவர்கள் கதீஜாவை ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை புகழ்ந்து பேசுகின்றவர்களாக இருந்தார்கள் என்பதை அவருடைய வரலாற்றை நாங்கள் படித்து பார்க்கிற போது புரிந்து கொள்கின்றோம். உண்மையிலே கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் மக்காவிலே மிகப்பெரிய ஒரு செல்வ சீமாட்டி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உரை தூதராக வந்ததற்கு பிறகு அன்றிலிருந்து தன்னுடைய பொருளாதாரத்தை இந்த இஸ்லாமிய மார்க்கத்துக்கு செலவழிப்பதில் அந்த பெண்ணுக்கு ஈடாக வேறு யாருமே இருக்கவில்லை என்று சொல்கிற அளவுக்கு இந்த மார்க்கத்துக்காக பொருளாதாரத்தால் உதவி செய்த ஒரு பெண்மணியாக கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை நாங்கள் காண்கின்றோம். அதே போல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அந்த சமுதாயம் பல்வேறு துன்பங்களை விடுக்கங்களை கொடுத்த போதெல்லாம் அந்த சந்தர்ப்பங்களை நபி அவர்களை காப்பாற்றி நபி அவர்களுக்கு ஆதரவு வழங்கி நபி அவர்களுக்கு ஆர்வம் ஊட்டி ஆறுதல் சொல்லி அவர்களை தொங்கூட்டுக் கொண்ட ஒரு பெண்மணியாக கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் இருந்திருக்கிறார்கள் என்பதை பார்க்கிறோம். ஏன் நபியுடைய அந்த நபித்துவ பயணத்தின் ஆரம்பத்திலே ஹிரா குகையிலே இருந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஊடாக வஹியின் முதல் வசனங்களை பெற்றுக்கொண்ட அந்த வேளையில் நபி அவர்களை பிடித்திருந்த அந்த பயம், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அவருடைய அந்த இயல்பான தோற்றத்திலே கண்ட அந்த பயங்கரமான தோற்றம் நபி அவர்களை மிகவும் கதிகலங்க செய்திருந்தது. நபி அவர்கள் மிகவும் பயப்பட்டிருந்தார்கள். மிகுந்த பீதியோடும் உடல் நடுக்கத்தோடும் தன்னுடைய மனைவியின் வீட்டை நாடி வருகிறார்கள். கதீஜா என்னை போற்றுங்கள், என்னை போற்றுங்கள், உடல் மிக பதட்டமாக இருக்கிறது, நான் பயந்து போயிருக்கிறேன், உடல் கூச்சடைகிறது என்று சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய அரவணைப்பை பெற்றார்கள். கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்கிறார்கள், நடந்த செய்தியை கேட்கிறார்கள், என்ன நடந்தது என்று சொல்லுங்கள் என்று. நபி அவர்கள் நடந்த சம்பவங்களை எல்லாம் அப்படியே சொல்லுகிறார்கள். சொன்னதற்கு பிறகு கதிஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்லுகிறார்கள், சாச்சாவின் மகனே, அது அவர்கள் அரேபியர்கள் தங்களுடைய கணவனை அழைப்பதற்கு சொல்லுங்கள் ஒரு வார்த்தை. நீங்கள் கவலைப்பட வேண்டாம், நீங்கள் பயப்பட வேண்டாம், இறைவன் எந்த அநீதியையும் உங்களுக்கு செய்ய மாட்டார், எந்த ஆபத்தையும் உங்களுக்கு ஏற்படுத்த மாட்டார். நீங்கள் அப்படிப்பட்ட ஒரு மனிதர் அல்ல, நீங்க ஒரு நல்ல மனிதர், நல்ல ஒரு குடும்பத்தைச் சேர்ந்த ஒருவர், நீங்கள் மற்றவர்களுக்கு உதவி செய்வதில் முன்னிலிருக்கிறீர்கள், குடும்பங்களை சேர்த்து நடத்தத்தில் முன்னணியில் இருக்கிறீர்கள், உறவுகளை சேர்க்கிற விஷயத்தில், அவர்களுக்கு உதவி செய்கிற விஷயத்தில் முன்னணியில் இருக்கிறீர்கள், விதவைகளுக்கு, அவலைகளுக்கு, அநாதைகளுக்கு உதவி செய்கிற விஷயத்தில், கஷ்டப்பட்ட மக்களுக்கு கை கொடுத்து உதவுவதில் ஒரு நல்ல மனிதராக நீங்கள் இருக்கிறீர்கள். எனவே உங்களுக்கு ஆபத்தும் வராது, கவலைப்படாமல் படுங்க என்று சொல்லி ஆறுதல் கூறி அந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு செல்லும் அவர்களை ஆசுவாசப்படுத்தினார்கள், அவர்களை மனத்தை உறுதிப்படுத்தினார்கள். பின்னர் நபி அவர்களை அழைத்துச் சென்று அங்கே அரேபியாவிலே மக்காவிலே மார்க்கத்துறையிலே மிகவும் புகழ் பெற்றிருந்த ஒரு அறிஞராக காணப்பட்ட வரக்கத்து பின் நௌபல் என்று சொல்லுகின்ற ஒருத்தில் அழைத்து சென்று நபி அவர்களுக்கு நடந்த சம்பவத்தை சொல்லுகிறார்கள். உங்களுடைய சகோதரருடைய மகன் இவருக்கு ஏற்பட்டிருக்கின்ற இந்த நிலைமையை கேளுங்கள், அவர் சொல்லுகின்ற கதையை கேளுங்கள் என்று சொல்லி நபி அவர்களை சம்பவங்களை சொல்ல வைத்து அவர் ஊடாக ஆறுதல் சொல்லுகிறார்கள். மகனை நீங்கள் கவலைப்பட வேண்டாம், உங்களுக்கு எந்த துன்பமும் வராது. இதற்கு முன்னர் இறை தூதர்கள் இறைவனுடைய செய்தியை சொல்வதற்கு அனுப்பப்பட்டது போல நீங்களும் ஒரு இறை தூதராக அனுப்பப்பட்டிருக்கிறீர்கள். இந்த ஊர் மக்கள் உங்களை இந்த ஊரை விட்டு துரத்துகின்ற ஒரு நாள் வரும், அவ்வாறான சந்தர்ப்பத்தில் நான் இருந்தால் என்னால் முடியுமான அத்தனை உதவிகளை நான் உங்களுக்கு செய்வேன் என்று அந்த முதியவர் நபி அவர்களுக்கு ஆறுதல் சொல்கிறார்கள். ஆக நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த இஸ்லாமிய சமுதாயத்தை வழிநடத்துதல் என்ற அந்த பாரிய சுமையை தன்னுடைய தோளிலே போட்டுக்கொண்டு அந்த வேதனையில் அந்த சுமையை எவ்வாறு சுமப்பது என்று அங்கலாய்த்துக் கொண்டிருந்த அந்த வேளையில் நபி அவர்களுக்கு ஆறுதலாக இருந்து அவர்களுக்கு ஆறுதல் வார்த்தைகள் சொல்லி அவர்களை ஆசுவாசப்படுத்தி அவர்களை திடப்படுத்தியது ஒரு பெண்மணிதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹுவுடைய மனைவி கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் என்ற அந்த புகழை பார்க்கிறோம். அவர் ஆறுதல் சொன்னது மட்டுமல்ல, அந்த ஊரில் இருக்கின்ற முக்கியமான ஒரு அறிஞரிடம் அழைத்து சென்று அவர் உள்ளாகவும் நபி அவர்களுக்கு ஆறுதல் சொல்லுகிறார். இது இஸ்லாமிய வரலாற்றிலே ஒரு பெண்மணி ஒரு சால் இஸ்லாத்தின் வளர்ச்சி எத்தகைய பங்கை எத்தகைய பொறுப்பை ஆற்ற வேண்டும் என்ற ஒரு விடயத்தை இங்கு நாங்கள் ஒவ்வொருவரும் கதிஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய வாழ்க்கை பாடத்தில் இருந்து புரிந்து கொள்கிறோம். இஸ்லாமிய பிரச்சார களத்திலே இருக்கின்ற ஒரு ஆண், அந்த பிரச்சார களத்திலே பல்வேறு இன்னல்களையும் துன்பங்களையும் துயரங்களையும் தாங்கி வருகின்ற போது, அந்த வேதனைகளை அவன் தூய் சுமந்து வருகின்ற போது, அந்த சந்தர்ப்பத்தில் வீட்டில் இருக்கின்ற மனைவி எவ்வாறு அவனுடைய பிரச்சனைகளை எதிர்கொள்ள வேண்டும் என்ற அந்த பாடத்தை இங்கே கதிஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் நமக்கு கற்றுத்தருகிறார்கள். இதுதான் வரலாற்றில் இருந்து நாம் தெரிந்து கொள்கின்ற முக்கியமான பாடமாக இருக்கும். இன்று நம்முடைய சமுதாயத்து பெண்களுடைய நிலைமை என்ன? இஸ்லாமிய பிரச்சார களத்தில் ஒருவர் நிற்கிறார், பல்வேறு துன்பங்களுக்கு ஆளாகுகிறார், ஊராருடைய உலகத்தாருடைய சொந்தத்தாருடைய அத்தனையுடைய ஏற்றி பெற்றுகளுக்கும் துன்பங்களுக்கும் ஆளாகி வீடு செல்கின்ற போது அவனை வரவேற்பதற்கு அவனை ஆறுதல் சொல்வதற்கு இருக்கின்ற அந்த மனைவியுடைய நிலைமை எப்படி இருக்கிறது என்பதை நாங்கள் ஒவ்வொருவரும் இன்றைய தாவா களத்தை வைத்து சிந்தித்து பார்க்கலாம். நம்முடைய பெண்ணாக இருந்தால் என்ன சொல்வார், இது உங்களுக்கு தேவையில்லாத வேலை, நான் எப்பே சொன்ன உங்களுக்கு தேவையில்லை, விட்டு கூட வேலையை பாருங்க, இந்த ஊரானுக்கு ஒன்றும் செய்ய மாட்டாங்க, இந்த ஊர்ல உள்ள மக்களுக்கு மார்க்கெட் சொல்லி விளக்காது ஏறாது, விட்டுப்பட்டு கூட வேலையை பாருங்க, எப்பே சொன்ன நீங்க கேட்க மாட்டீங்க. வெந்த புண்ணில் வேல் பாய்ச்சுவது போல, மரத்தால் விழுந்தவனை மாடு குத்துவது போல அங்கிருந்து அவர்கள் குத்துவார்கள். இதுதான் இன்றைய தவாக்களத்தில் எங்களுடைய பெண்மணிகள் செய்து கொண்டிருக்கின்ற சந்தை நடந்து கொண்டு இப்படிதான் நடக்கிறது. மனைவியாக இருந்தாலும் அப்படித்தான் சொல்கிறார், தாயாக இருந்தாலும் அப்படித்தான் சொல்கிறார், சகோதரியாக இருந்தாலும் அப்படித்தான் சொல்கிறார். நீங்க செய்யற பணி நல்ல பணி, நீங்க பயப்படாதீங்க, கலங்காதீங்க, தைரியமாக இருங்க, என்ன பிரச்சனை வந்தாலும் உங்களோடு தோளோடு தோல் நின்று அந்த பிரச்சனையை பேஸ் பண்ணுவதற்கு நான் தயாராக இருக்கிறேன், நான் ஒத்துழைப்பு வழங்குவேன். யாருக்கும் கவலைப்படவாங்க, நீ யாருக்காகவும் வேலை செய்யல, அல்லாஹ்வுக்காக வேலை செய்கிறோம், இந்த மார்க்கம் இந்த பூமியில் மேலோங்க வேண்டும் என்பதற்காக வேலை செய்கிறோம். யார் ஏசினாலும் பேசினாலும் அல்லாஹ்விடத்தில் நமக்கு கூலி கிடைக்கும், நமக்கு சொர்க்கம் கிடைக்கும் என்று நாலு வார்த்தை வீடை வீட்டை செல்கிற போது மனைவி சொன்னால், மகள் சொன்னால், தாய் சொன்னால், சகோதரர்கள் சொன்னால், அந்த களத்தில் இருக்கின்றவர்களுக்கு கொஞ்சம் கவலை கொஞ்சமான இருக்கும் அந்த ஹரிஜாவை போல. ஆனா நாங்க எங்களோட தாவாக்களத்துல சந்திக்கிற ஹரிஜாக்கள் எல்லாம் இது புறகுமா உனக்கு இந்த வேலை வானா விட்டு மட்டும் உண்ட வேலையப்ப இதுக்கு பிறகு அந்த பள்ளி பக்கம் போனீங்கன்னா இந்த மூத்தில முடிக்கப்படாது. நீ எனக்கு மகனும் இல்லை, நான் உனக்கு உமாவும் இல்லை, நீ எனக்கு புரிசனும் இல்லை, நான் உனக்கு கொஞ்சாலும் இல்லை என்று சொல்லுகின்ற ஹதீஜாக்களைத்தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். இதே நேரத்தில் வெளியிலிருந்து வருகின்ற கடவுள் நிறைய காசு பணத்தோடு நிறைய நடைநட்டுகளோடு நிறைய சொத்து சூழ்களோடு வந்திருந்தால் அந்த மனைவி அந்த மனைவி அந்த கணவனை தலையிலே தூக்கி வைத்துக் கொண்டு கொண்டாடும். இதுதான் இன்றைய கடமை நமக்கு தருகின்ற பாடம். ஆக சகோதரர்களை தாய்மார்களே, அந்த ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் தாவா களத்தில் தன்னந்தனி மனிதராக நின்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதிர்நோக்கிய அத்தனை பிரச்சனைகளையும் அவர்கள் நின்று முகம் கொடுத்தார். நாங்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்கா தாவா வரலாற்றை பார்க்கிற போது நபி அவர்கள் எதிர்நோக்கிய அத்தனை பிரச்சனைகளையும் சிறிய பிரச்சனைகளாக ஆக்கி அந்த சுமைகள் எல்லாம் இறக்கி வைத்ததில் முக்கியமாக இரண்டு பெண்மணிகள் பங்களிப்பு செய்தார்கள். ஒன்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவி ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள், மற்றொன்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மகள் பாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள். இந்த ரெண்டு பேரும் நபி அவர்களுக்கு வருகின்ற கஷ்டங்கள் துன்பங்களை எல்லாம் தாங்குகின்றவர்களாக அரணாக இருந்து நபிக்கு எந்த ஒரு வேதனையும் கொடுத்துவிடக் கூடாது, நபிக்கு எந்த ஒரு துன்பத்தையும் கொடுத்துவிடக் கூடாது என்று அந்த துன்பங்களையும் சோதனைகளையும் தாங்கிக் கொள்கின்ற பெண்மணிகளாக அந்த தாயும் மகளும் இருந்தார்கள். இந்த வரலாற்றை படிக்கிறோம். துர்ப்பாக்கியம் அந்த தாயும் மகளும் இன்று எங்களுக்கு கிடைக்காமல் போய்விட்டது. அதற்கு பதிலாக வேறு வகையான விடயங்களில் ஆர்வம் ஊட்டுகின்றவர்கள் வேறுவிடையான விஷயங்களை பெரிதுபடுத்தி எங்களுக்கு அவற்றைத்தான் செய்ய வேண்டும் என்று ஆர்வமூட்டுகின்ற தாயும் மகளும் இன்று நிறையவே இருக்கிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மனைவியார் ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் மரணித்த ஆண்டை இஸ்லாமிய வரலாறு ஆமுல் ஹுஸ்னி என்று சொல்லும் கவலை ஆண்டு என்று நபி அவர்கள் பிரகடனம் செய்திருந்தார்கள். நபி அவர்களுக்கு ஹதீஜாவுடைய இழப்பு அதை போன்ற இழப்பு அவர்களுக்கு எந்த இழப்பும் இல்லை என்று சொல்லுகிற அளவுக்கு நபியுடைய வாழ்க்கை வரலாற்றில் மிகப்பெரிய பாதிப்பை அவர்கள் சந்தித்திருந்தார்கள். இத்தனைக்கும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த களத்தில் இருக்கிற போது அந்த அந்த பொங்கல் ஒரு வயசு கூட ஒரு மூதாட்டினார். நபி அவர்கள் 40வது வயசில் நபிப்பட்டத்தை பெறுகிறார்கள். நபி அவர்களுடைய 50வது வயசில் அந்த பொங்கலை மரணிக்கிறார். அவர்கள் வயசு அந்நேரம் 65. அந்த காலப்பகுதியிலும் தள்ளாத வயதிலிருந்தும் இந்த தாவாவின் வளர்ச்சிக்காக பங்காற்றிய ஒரு பெண்மணி என்ற அந்த சிறப்பை அந்த பெண்மணியில் நாங்கள் பார்க்கிறோம். நபி அவர்கள் அந்த பெண்ணை பற்றி சொல்கிற போது இப்படி சொன்னார்கள், எல்லாரும் என்னை நிராகரித்த போது அந்த பெண்மணி என்னை ஏற்றுக்கொண்டார். கணவல்ல மனைவிக்கு அப்படி ஒரு நம்பிக்கை வர வேண்டும். ஊரே எழுத்திருக்கிறது, ஆனால் வீட்டில் அந்த மனைவி என்னுடைய கணவன் பொய் சொல்ல மாட்டார், யாரையும் ஏமாற்ற மாட்டார், யாருக்கும் நம்பிக்கை துரோகம் செய்ய மாட்டார், யாருக்கும் அநியாயம் செய்ய மாட்டார், எந்த தீவினையும் செய்கிறவர் அல்ல என்னுடைய கணவர் என்று அந்த பெண்மணி என்னை ஏற்றுக்கொண்டார். நபி அவர்கள் சொல்லுகிறார், மக்கள் எல்லாம் என்னை பொய்ப்பித்த சந்தர்ப்பத்தில், நான் சொல்லுவது பொய் என்ற சந்தர்ப்பத்தில், நீங்கள் சொல்லுவது உண்மைதான் என்று அந்த பெண்மணி அறிந்து சொன்னான். அந்த பெண்மணி தன்னுடைய பொருளாதாரத்தை அப்படியே அள்ளி தந்து இந்த வார்க்கத்து உதவி செய்தால் மற்றவர்கள் எல்லாம் உங்களுக்கு ஒன்றும் தரமாட்டோம் என்று தடுத்துக் கொண்ட போது இதோ என்னுடைய பொருளாதாரம் அத்தனையும் உங்களுக்கு தான் என்று அந்த பெண்மணி அள்ளி தந்தாள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பெண்மணியின் சிறப்பை சொன்னார். உண்மையில் அந்த பெண்மணி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மதிப்பதற்கு அந்த அளவுக்கு நபியுடைய வாழ்க்கையில் இருந்தது. கணவனை பற்றி மனைவி சான்று பகர வேண்டும் என்று சொல்கிற அளவுக்கு நபியுடைய வாழ்க்கை இருந்தது. இன்றைக்கு நம்ம கணவன்மார சான்று பாலம் வர மாட்டாள் தான் அவள். ஏன் ஊராக்கள் மாப்பிள்ளையை படிக்காதீங்க, அவ்வளோ எந்த புரிசனார எனக்கு தெரியாதா, அவளோட நான் இவ்வளவு காலம் வாழ்ந்து நான் படுற கஷ்டம் துன்பம் எனக்கு தெரியுதான் அவர் ஊருக்கு அப்படித்தான் சொல்லுவாரு. ஆனா அவர் இப்படித்தான் ஆளுட்டு அவள் மாறிக்கதை ஒருவர். ஏனென்றால் கணவன்மார் அந்த மனைவியிடத்திலே சான்று பெறுகின்றவர்களாக இங்கு இல்லை. நபி அவர்கள் சொன்னார்கள், உங்கள் மிகச்சிறந்தவர் தன்னுடைய மனைவிக்கு யார் சிறந்தவரோ அவர்தான் உங்களின் மிகச்சிறந்தவர். நான் என்னுடைய மனைவிக்கு சிறந்தவனாக இருக்கிறேன் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். ஒருவர் நல்லவர் என்று யார் சொல்ல வேண்டும்? ஊரார் சொல்ல வேண்டுமா? இல்லை வீட்டில் இருக்கின்ற மனைவி சொல்ல வேண்டும், என்னுடைய கணவர் நல்லவர் என்று? அவர் அப்படி செய்ய மாட்டார். நபி அவர்கள் அந்த வேதனைகளை துன்பங்களை அனுபவித்து வந்த போது, நபியே நீங்க கவலைப்படாதீங்க, நீங்க நல்ல மனிதர், ஆனா அவைகளுக்கு உதவி செய்கிறீர்கள், அவைகளுக்கு உதவி செய்கிறீர்கள், குடும்பத்தோடு சேர்ந்து நடக்கிறீர்கள், அது செய்கிறீர்கள், இது செய்கிறீர்கள், அவர்கள் நன்மையான விஷயங்களை எல்லாம் சொல்லி நபி அவர்களை அந்த பெண்மணி ஆறுதல் படுத்தினார்கள். துரதிஷ்டம், இன்றைக்கு நம்மள மனைவிமார் நம்மளை நல்லா சொல்லி சொல்ற அளவுக்கு இல்லை என்று சொன்னா, அதுக்கு காரணம் மனைவிமாரில் உள்ள பிள்ளை என்பதை விட நல்லா கல்வி சொல்ற அளவுக்கு நாம நடக்காத ஒரு பிரச்சனை. நான் நல்லவனா இல்லையா என்பதை என்னுடைய மனைவி தீர்மானிக்க வேண்டும். நீங்க சொல்லலாம், மூளையில வந்தாரு கொஞ்சம் நல்லா தான் நல்லா பேசினா இருக்கு, நல்ல மனுஷனா தான் இருப்பாரு. எந்த மனைவி இடத்துல போய் கேட்க வேணும் இவரு நல்லவரா இல்லையா? ஏன் என்னுடைய 24 மணி நேர வாழ்க்கையையும் எப்போதும் கண்ணாடி போய் சாத்திக் கொண்டிருப்பவள் அவள். உங்களுக்கு ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் தான் இதை பற்றி தெரியும், அல்லது மற்றவரை பற்றி தெரியும். அதனால் நபி அவங்க சொல்றாங்க, உங்களுக்கு மிகச்சிறந்தவர் தன் மனைவிக்கு யார் சிறந்தவரோ அவர் தான் உங்களுக்கு மிகச்சிறந்தவர், நான் என்னுடைய மனைவிக்கு மிகச்சிறந்தவனாக இருக்கிறேன் என்று சொன்னாங்க. அதை ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் தன்னுடைய வாய்வாயை சொல்லி காட்டுகிறார். ஆக அன்புக்குரிய சகோதரிகளை தாய்மார்கள், இவ்வாறுதான் ஒரு மனைவி இருக்க வேண்டும் என்ற அந்த வரலாற்று பாடத்தை ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹாவிடம் பாடத்தில் இருந்து நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இஸ்லாமிய பிரச்சார களம் என்பது கரடுமுரடு நடைபெறும். அங்கே கட்டணும் முட்களும் உண்டு, அங்கே துன்பங்கள் உண்டு, கஷ்டங்கள் உண்டு. அந்த கஷ்டங்களில் துன்பங்களில் மாட்டிக்கொண்டு ஒரு பிரச்சாரகன் வருகின்ற போது அந்த பிரச்சாரருடைய மனைவி அவனை ஆற தழுவி அவனுக்கு ஆறுதல் சொல்லி அவருடைய கண்ணீரை துடைத்து அவனுக்கு அல்லாஹ்வுடைய விமோசனத்தை ஞாபகப்படுத்துகின்றவளாக இருப்பாள் என்றால் அவள்தான் உண்மையாக ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களின் வழித்தோன்றல். அன்புக்குரிய சகோதரர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய சிறப்பை பற்றி சொல்லுகிற போது ஒரு சந்தர்ப்பத்தில் சொன்னார்கள், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எங்ககிட்ட வந்தார்கள். ஜிப்ரீல் சொன்னார், ஹதீஜா உங்கள்கிட்ட சாப்பாடு எடுத்து கொண்டு வந்துட்டு இருக்கிறா, அவகிட்ட சொல்லட்டாம் அல்லாஹ் சலாம் சொல்றானாம் அவர்கள், அல்லாஹ் சலாம் சொன்னதாக நான் சலாம் சொன்னதாக அவர்கிட்ட சொல்லுங்க அப்படி என்று ஜிப்ரீல் சொல்லிவிட்டு சென்றார் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை கூப்பிட்டு சொன்னாங்க. அல்லாஹு தஆலா சலாம் சொல்லி அனுப்புற அளவுக்கு ஒரு பெண்மணி இந்த உலகத்தில் ஒரு சிறப்பு வாய்ந்தப்பட்டார். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஹதீஜா வந்தா நான் சலாம் சொன்னு சொல்லிருக்கேன் என்று சொல்ற அளவுக்கு ஒரு சிறப்பு வாய்ந்த பெண்மணி ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் என்ற வரலாற்று பெருமையை பார்ப்போம். இந்த பெருமை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் வாழ்ந்த வேறு எந்த பெண்மணிகளுக்கு கிடைக்கிறது? ரசூல்லாவுடைய மனைவிமார்களும் சரி, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ஏனைய பிள்ளைகளும் சரி, ஏனைய சஹாபாக்களும் சரி, யாரும் பெறாத மிகப்பெரிய ஒரு பேரு, 7 வானங்களுக்கு மேல் இருந்து அல்லாஹ் தஆலா இந்த உலகத்தில் ஒரு பொம்பளைக்கு சலாஞ்சலி அனுப்புறார். நான் சலாஞ்சலி சொல்லுவேன். அப்படியான ஒரு சிறப்பை பெற்ற ஒரு பெண்மணி, அவருடைய வாழ்க்கை எங்களுக்கு முன்னால் இருக்கிறது. நாங்கள் கட்டாயமாக படிப்போம். ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா என்றால் ரசூலுல்லாஹ்வுடைய மனைவி என்றால் நமக்கு தெரியும், மற்ற விஷயங்கள் எதுவுமே தெரியாது. அவர் பட்ட கஷ்டங்கள், துன்பங்கள், தியாகங்கள், அவர் என்ன எந்த மார்க்கத்துக்காக செய்தார் என்று எதுவுமே தெரியாது. ஹதீஜா ரசூலோட மனைவி என்று அது உங்களுக்கு தெரியாம இருக்கலாம். நமக்கு இன்னும் கொஞ்சம் பேருக்கு அந்த ஹதீஜா அந்த பேரை கூட வச்சுக்கொள்ள மனசு இல்லாதவங்க இல்லை. இப்ப உங்களுக்கு புள்ள பிறந்தா வைப்பீங்களா பேரு ஹதீஜா? என்ன ஒருவர் வந்து மோலவி புள்ள பிறந்தீங்க பொம்பளை புள்ள பேருண்டு அழகான பேருண்டு சொல்லுங்க, ஹதீஜா சொன்ன கேப்பாரா? இது மூத்த மாமா பேரு, இது புதுசா லேட்டஸ்ட் அவர் பேர் சொல்லுங்க. அப்படிதான் எங்களை போட்டு படாத பாடுபடுத்தி இருக்கிறாங்க. லேட்டஸ்டா பேரு கேட்டு ஊருக்குள்ள ஒத்தருக்கும் இல்லாத பேரு வேணும்னு சொல்லுவாங்க. என்ன பேரை சொன்னாலும் அது பக்கத்து உள்ள இருக்குது, அது ராத்திர மகளுக்கு இருக்குது, காக்கட மகளுக்கு இருக்குது, சொல்லி சொல்லியே ஒரு சாவி பொன்மணிகளை பெருஞ்சிருக்கிறார். அவங்களோட பேரை கூட வைக்கிற அளவுக்கு நாரியத்தவர்களாக நாம் இருக்கிறோம். அந்த அளவுக்கு நம்முடைய உள்ளங்களில் இருந்து அவருடைய மகிமை விடுபட்டு போய்விட்டது. யாரோ ஒரு மும்பல உலகத்தில் சர்வதேச ரீதியா சாயத்திலே புகழ் பெற்றிருக்கிறார் சொன்னா அவரோட பேரை வைக்கிறது முண்டி அடிச்சு கொண்டு ஆக்கிடுவாங்க. நான் இவங்களோட பேரை வைக்கிறதுக்கெல்லாம் வரலாறுகளையெல்லாம் பார்க்க முடிகிறது. மேல் அவையெல்லாம் சொல்வதற்கான சந்தர்ப்பம் சூழ்நிலை இதுவல்ல, அதுக்கு நேரம் இடம் கொடுக்கவும் மாட்டார். இருந்தாலும் ஒரு சிலரை பற்றி சிலர் புலிகளை மட்டும், ஏன் நாம் அப்படி இருக்கக்கூடாது, ஏன் எங்களை அவ்வாறு மாற்றிக்கொள்ள முடியவில்லை என்று நாம் எம்மை ஒரு பரிசீலனை உட்படுத்திக் கொள்வதற்காக சுமையா ரபி அல்லாஹு அன்ஹா அவர்கள் என்று நான் சொன்னேன். இஸ்லாத்தின் வளர்ச்சிக்காக முதன் முதலாவது உயிரை கொடுத்த நிற்பன், அது அந்த பெருமை சுமையா ரவி அல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு கிடைக்கின்றது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்தில் நிறைய பேரை சொர்க்கவாதிகள் சொர்க்கவாதிகள் என்று சொல்லியிருக்கிறார்கள். ஆனா ஒரு குடும்பத்தையே சொர்க்கத்துக்கு செல்கின்ற குடும்பம் என்று சொன்னார்கள் என்றால் அதை இந்த சுமையா ரவி அல்லாஹு அன்ஹாவுடைய குடும்பத்தை தங்குமான் குடும்பமே திருத்தான். பாப்பாவிலிருந்து உமாவிலிருந்து பிள்ளையிலிருந்து எல்லாரும் சொர்க்கத்துக்கு போகின்றவர்கள் என்று நபி அவர்கள் இந்த குடும்பத்தை சிறப்பித்து பேசினார்கள். சுமையா ரவி அல்லாஹு அன்ஹா அவர்கள் இஸ்லாமிய வரலாற்றில் மற்றும் ஒரு தியாகி யாசிர் ரவி அல்லாஹு அன்பு என்று சொல்லுகின்ற நடித்தோழர் அவருடைய மனைவி. சுமையா ரவி அல்லாஹு அன்ஹா அவர்கள் இஸ்லாத்திலே மிகப்பெரிய ஒரு போராட்ட வீரர். அம்மா ரவியல்லாஹு அன்ஹு அவருடைய தாய், அவருடைய கணவர் மிகப்பெரிய ஒரு தியாகி யாசிர் ரவியல்லாஹு அன்ஹு, அவருடைய மகன் மிகப்பெரிய ஒரு தியாகி அம்மா ரவியல்லாஹு அன்ஹு. எல்லாருடைய தியாகங்களையும் மேலெழுந்த வாரியம் மிகப்பெரிய தியாகியாக மாறினார் சுமையா ரவியல்லாஹு அன்ஹா என்ற வரலாற்றை நாங்கள் படிக்கின்றோம். இந்த சுமையா ரவியல்லாஹு அன்ஹா அவர்கள் ஃபிரௌன் ஹாதிஹில் உம்மா, இந்த சமுதாயத்துடைய ஃபிரௌன் என்று சொல்லப்பட்ட அபூஜஹலின் அடிமையாக இருந்தார். ஃபிரௌன் என்றாலும் தெரியும் எவ்வளவு பெரிய கொடுமைக்காரர், எவ்வளவு பெரிய கொடுங்கோலன். இந்த சமுதாயத்தில் ரசூல்லாவுடைய உம்மத்தில் ஃபிரௌன் என்று சொல்லப்பட்டவர் அபூஜஹல். அந்த அபூஜஹலுக்கு அடிமையாக இருந்தவர்கள் தான் சுமையா ரலியல்லாஹு அன்ஹு. அவன் எத்தகைய துன்பங்களை கொடுமைகளை அந்த பெண்மணிக்கு கொடுத்திருப்பான் என்பதை, அவன் இவ்வளவு பெரிய கொடுமைக்காரன் என்பதில் இருந்து நாம் புரிந்து கொள்வோம். சுமையா ரவி அல்லாஹு அன்ஹு அவர்களையும், அவருடைய கணவர் யாசிர் ரவி அல்லாஹு அன்ஹு அவர்களையும், அவருடைய பிள்ளை அம்மா ரவி அல்லாஹு அன்ஹு அவர்களையும், மூன்று பேரையும் அடிமைத்தலையில் வைத்திருந்தார். அந்த மூன்று பேரும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் ஆரம்ப காலத்தில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் பெரும்பாலும் அடிமைகளாக இருந்தார்கள். ஆரம்ப காலத்தில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட ஏழு பேர், அதுல ஏழு பேர்ல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஸ்லாத்தில் இருந்த ஏழு பேர், அதுல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், கதீஜா ரலியல்லாஹு அன்ஹு ஒரு மூன்று பேர், மற்ற நான்கு பேரும் அடிமைகள். அம்மா, யாசிர், சுமையா, ஹப்பா, அந்த ஏழு பேரும் ஏழு பேரிலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை லேசில் காக்க முடியாது. அவர்களுக்கு பின்னால் ஒரு குடும்ப பலம் இருக்கிறது. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை இலகுவிற்கும் பொருத்த முடியாது. அவருக்கு பின்னால் ஒரு பெரிய குடும்ப பின்னணி இருக்கிறது. கதீஜாவையும் ஒன்றும் செய்துவிட முடியாது. ஆனா இந்த நான்கு பேரையும் அவர்கள் கொட்டுப்படாத பயன்படுத்தினார். அவ்வாறான குழந்தைகளுக்கு இவர்கள் உள்ளார் துன்பங்களை அனுபவித்த போதுதான் அந்த துன்பத்தை பார்த்த ரவி அவர்கள் சொன்னார்கள், யாசிரின் குடும்பத்தாரை பொறுமையாக இருங்கள், பல்வேறு கொடுமைகளுக்கு உள்ளான அந்த சந்தர்ப்பத்தில் கணவர் வயசு போனவர், மிகவும் வயசு போன பலவீனமான ஒருவர், வாயிலிருந்து வார்த்தை வரவில்லை, முழுமணிப்பை தவிர எதுவும் வரவில்லை. அங்கே அம்மா ஒரு சின்ன பிள்ளை அவருடைய வாயிலிருந்து முழுமணம் வைத்தவர்கள் ஒருவரும் வரவில்லை. ஆனால் சுமையா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் விளங்கிக் கொண்டிருக்கிறார்கள், அஹதும் அஹதும், அல்லாஹ்வை தவிர வேறு கடவுள் இல்லை, வடக்கத்துக்குரிய நாயர் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை என்று மிகவும் சத்தமிட்டு ஒழித்துக் கொண்டிருக்கிறார்கள். அந்த அபூஜஹலுக்கு முன்னால் ஒரு வயதும் ஒரு கிளவி இவ்வளவு தைரியத்தோடு தனக்கு முன்னாலே இப்படி கிடந்து விளங்குகிறாளே விடுக்கிறாளே என்று ஆக்கிரமிட்ட அந்த அபூஜஹல் அந்த பெண்ணை நிர்வாணப்படுத்திய நிலையில் அவருடைய மர்மஸ்தானத்தில் வீட்டியால் குத்தி அந்த பெண்ணை கொலை செய்தார் என்று வரலாற்றில் படிக்கிறோம். ஷஹீலா இன்னால் இல்லாத வைனாலே ராஜு அந்த பெண்மணி இந்த இஸ்லாத்துக்காக முதல் முதலாக தன்னுடைய உயிரை கொடுத்தார். இப்படியான தியாக வரலாறு எங்களுடைய முன் சென்ற அந்த சகாபி பெண்மணிகளுடைய வரலாறு. அந்த வரலாறுகளை எல்லாம் நாம் முருகனும் நினைவில் கொண்டு பார்க்க வேண்டும். இன்றைக்கு நானும் நீங்களும் இந்த இடத்துல பேசிக் கொண்டிருக்கிறோம் என்றால் அல்லது இந்த ஊரிலே ஆயிரக்கணக்கான முஸ்லிம்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்றால் அல்லது இந்த நாட்டிலே லட்சக்கணக்கான முஸ்லிம்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்றால் அல்லது இந்த உலகத்திலே கோடிக்கணக்கான முஸ்லிம்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்றால் அதற்கு பின்னாலே எங்களுடைய முன்னோர்களுடைய தியாகங்கள் கஷ்டங்கள் நிறைய இருக்கிறது. இன்று நாங்கள் 150 கோடி முஸ்லிம்கள் உலகத்திலே வாழ்கிறோம் என்று பெருமைப்படுகிறோம் என்றால் அதற்கு பின்னாலே பல்லாயிரக்கணக்கான வருடங்களுக்கு முன்னர் பல நூற்றுக்கணக்கான வருடங்களுக்கு முன்னர் எங்களுடைய முன்னோர்கள் செய்த தியாகங்கள் தான் இன்று எங்களை இந்த கர்வத்தோடு வாழ வைத்திருக்கிறது. இஸ்லாம் என்ற இந்த மரம் வளர்ந்தோங்குவதற்காக நிறைய பேர் தங்களுடைய உயிர்களை கொடுத்திருக்கிறார். நிறைய நபிமார்களுடைய உயிர்கள், நிறைய சஹாபாக்களுடைய உயிர்கள், நிறைய சஹாபி பெண்மணிகளுடைய உயிர்கள் இந்த மார்க்கத்துக்கு இந்த மரத்துக்கு பசலையாக கூடப்பட்டிருக்கிறது. பல சகாபி பெண்மணிகளுடைய பல சகாபாக்களுடைய உடல்கள் இந்த மரத்துக்கு பயலையாக கொடுக்கப்பட்டுத்தான் என்று மிகப்பெரிய ஒரு விருட்சமாக வளர்ந்திருக்கிறது என்பதை நானும் நீங்களும் ஒருவரும் நினைத்து பார்க்க வேண்டும். பல்லாயிரக்கணக்கான சகாபாக்களுடைய உயிர்கள், இரத்தங்கள், அவருடைய கைகால்கள், அவருடைய உடல் உறுப்புகள் இழக்கப்பட்டுத்தான் இன்று இந்த தின் இந்த நிலையில் இருக்கிறது. நானும் நீங்களும் இந்த இடத்தில் இருந்து பேசிக் கொண்டிருக்கிறோம், கேட்டுக் கொண்டிருக்கிறோம். ஆக சகோதரிகளை தாய்மார்களை, அத்தகைய சிறப்பு எங்களுடைய முன்னோர்களுக்கு இந்த இஸ்லாத்தின் வளர்ச்சியில் இருக்கிறது என்பதை நாம் ஒவ்வொருவரும் புரிய கடமைப்பட்டிருக்கின்றோம். இந்த சுமையா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை கொன்ற அபூஜஹல் இஸ்லாமிய வரலாற்றில் நடைபெற்ற முதலாவது போராட்டம் பத்ர் என்ற போராட்டத்திலே கொல்லப்பட்டார். அவன் கொல்லப்பட்டு கிடந்ததுடன் புனிதர் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஞாபகம் வந்தது. சுமையா ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய ஞாபகம் தான். அந்த சுமையாவுடைய மகன் அம்மார் அந்த களத்தில் இருக்கிறார். அம்மாரை பார்த்து சொல்கிறார், அம்மாரே, உன்னுடைய தாயை கொன்ற அபூஜஹல் இன்று எப்படி கிடக்கிறான் என்று பாரு என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த கணக்கை தீர்த்துக் கொண்டதை ஞாபகப்படுத்துகிறார். இதுபோலவே அன்புக்குரிய சகோதரிகளே, இஸ்லாமிய வரலாற்றிலே மிக முன்னுதாரணமாக நாங்கள் ஒவ்வொருவரும் எடுத்துக்கொள்கின்ற ஒரு தாய், ஒரு சகோதரி, ஒரு தாயாக இருந்து, ஒரு மகளாக இருந்து, ஒரு மனைவியாக இருந்து, ஒரு சகோதரியாக இருந்து இந்த இஸ்லாமிய படிக்கு பங்காற்றியவர்கள் என்ற வகையில் பாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவருடைய வரலாற்றில் நாம் ஒரு கடம் நினைவு கொண்டு பார்க்க வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெண் மக்களுடைய இளையவர் பாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள், அவருக்கு முன்னாலே ஜெய்னப், ருக்கையா போன்ற அவருடைய மூத்த மக்கள் வந்திருந்தார்கள். அந்த பெண்மணிகளுடைய வரலாற்றை எல்லாம் ஒப்பிட்டு பார்க்கிற போது அவர்களை எல்லாம் மிகைத்து விடுகின்ற அளவுக்கு அதிகமாக பேசப்பட்ட ஒருவராக பாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை பார்க்கிறோம். நான் ஆரம்பத்தில் சொன்னேன், நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவில் இஸ்லாமிய பிரச்சாரத்தை ஆரம்பித்த காலப்பகுதியில் நபி அவர்களுக்கு 2 பெண்கள் அரணாக இருந்தவர்களுக்கு வருகின்ற சோதனைகள் என்பவர்களை பாதுகாத்தார். ஒன்று அவருடைய மனைவி ஹதிஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள், இன்னும் ஒன்று அவருடைய மகளார் பாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் என்பதை நாங்கள் பார்க்கிறோம். நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கஅபத்துல்லாஹ்வுக்கு சென்று தொழ முடியாத சந்தர்ப்பங்கள் வரும், அங்கு எச்சரிக்கப்படுவார்கள், அல்லது அவர்கள் அந்த தொழுகையிலே இருக்கின்ற போது பல்வேறு கொடுமைகளுக்கு இடுக்கங்களுக்கு ஆளாக்கப்படுவார்கள். ஒட்டகத்துடைய அழுகிய குடல்களை கொண்டு வந்து நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேடையிலே ஓடுவார்கள். நபியர்கள் சுஜூதிலே இருக்கிறப்போ ஓடோடி அந்த சிறுமி பாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் தான் போய் அந்த குடல்களை எல்லாம் அப்படி எடுத்து நபியவர்களை கழுகி சுத்தப்படுத்தி நபியவர்களை ஆறுதல்படுத்திருந்தவர்களாக தெம்பூட்டிருந்தவர்களாக இருந்தார்கள் என்பதை நாங்கள் வரலாற்றை படிக்கிறோம். இஸ்லாமிய வரலாற்றிலே உஹதி என்று சொல்லுகின்ற போராட்டம் நடக்கிறது ஹிஜ்ரி 3வது வருடம். இந்த போராட்டத்தில் முஸ்லிம்களுடைய படை சின்ன சின்னப்பட்டு சிலர் உண்டு முஸ்லிம்கள் பின்வாங்கி ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். இதனை மதினாவிலே இருக்கின்ற பெண்மணிகள் கேள்விப்படுகிறார்கள், முஸ்லிம் படை சின்ன சின்னப்பட்டு விட்டதாம், எல்லோரும் சிதறி ஓடிக்கொண்டிருக்கிறார்கள் என்று கேள்விப்பட்டவுடனே அங்கிருந்த மதினத்து பெண்கள் முஸ்லிம் பெண்கள் கையிலே பிடித்த ஆயுதங்களோடு களத்தை நோக்கி ஓடி வருகிறார்கள். பாத்திமா ரலி அல்லாஹு அன்ஹா அவர்கள் வந்து பார்க்கிறார்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தாக்கப்பட்டிருக்கிறார்கள், நபியுடைய பல் உடைக்கப்பட்டு ரத்தம் வடிந்து கொண்டிருக்கிறது, நபியுடைய கன்னம் வெடித்து ரத்தம் வடிந்து கொண்டிருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மகளார் பாத்திமா ரலி அல்லாஹு அன்ஹா அவர்கள் போய் கட்டி அணைத்து நபி அவர்களை முத்தமிட்டு நபி அவருடைய உடம்பிலே இருந்து வடிந்து கொண்டிருந்த ரத்தத்தை தன்னுடைய முந்தானையால் அப்படி உடைத்துவிட்டு அந்த ரத்தம் கட்டுப்படாத போது ஆடையிலும் உண்டை பீத்து நெருப்பிலே போட்டு அந்த துண்டை அப்படி அவர்கள் பற்ற வைத்து சாம்பலாக்கி கருக்கி நபியுடைய காயத்திலே போட்டு அந்த காயத்தில் ரத்தத்தை அவர்கள் அடைத்தார்கள் என்று வரலாற்றை நாங்கள் படிப்போம். இவ்வாறு நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த இஸ்லாமிய பிரச்சார களத்திலே சந்தித்த அத்தனை துன்பங்களின் போதும் ஒரு கையாயிருந்து ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அவருக்கு பக்கபலமாக இருந்தது போல மறு கையாக இருந்து பாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் உழைத்தார்கள் என்ற அந்த வரலாற்று பெருமையை பார்ப்போம். இத்தனைக்கும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு இறைத்துடன் ஒரு நபி அந்த சமுதாயத்துடைய தலைவர் முஸ்லிம் உம்மத்துடைய தலைவர் என்ற நிலையில் இருந்த போதும் அந்த மகள் பாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை திருமணம் செய்து கொடுத்த போது அந்த பெண்ணுக்காக எந்த சொத்து பத்தையும் கொடுப்பதற்கு நபிடத்தில் பொருளாதாரம் இருக்கவில்லை. அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகிறார்கள், நான் பாத்திமாவை திருமணம் செய்து கொண்ட போது எங்கள் ஒவ்வொருவருக்கும் எங்கள் ரெண்டு பேருக்கும் இருந்த ஒரே ஒரு சொத்து எங்களிடம் இருந்த ஒரு விரிப்பு மட்டும்தான், அதான் எங்களுடைய நபி அவர்கள் தன்னுடைய மகளுக்கு கொடுத்த சொத்து என்றாலும் சரிதான், அல்லது தன்னுடைய மகன் மருமகனுக்கு கொடுத்த சொத்து என்றாலும் அந்த விரிப்பு மட்டும்தான் என்ற ஒரு வரலாற்றை நாங்கள் பார்க்கிறோம். இந்த நிலையில் பாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் மிகவும் சிரமங்களை கஷ்டங்களை தன்னுடைய வாழ்க்கையில் அனுபவிக்கிறார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல ஒரு சந்தர்ப்பத்தில் அலி ரலியல்லாஹு சொல்கிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களே, உங்களுடைய மகளார் மிக கஷ்டப்படுகிறார்கள், நீர் எடுப்பதற்காக நீண்ட தூரம் சென்று தோல்பையை தூக்கி தூக்கி அவருடைய கழுத்திலே தழும்புகள் வந்துவிட்டது, உணவுக்கு மாவரைப்பதற்காக திருகையில் கையை பயன்படுத்தி அவர்கள் திருகையை அரைத்து அரைத்து அவருடைய கைகள் காய்ச்சி போய்விட்டன, அடுத்து ஊதி ஊதி அவருடைய முகம் மாறிவிட்டது. அல்லாஹ்வுடைய தூதரவர்களே, இவ்வாறான கஷ்டங்களை துன்பங்களை அனுபவித்துக் கொண்டிருக்கின்ற பாத்திமா அவருக்கு ஒரு வேலையாளை நீங்கள் செய்திடக்கூடாதா? உகது போராட்டத்தில் நிறைய கைதிகள் கிடைத்திருக்கிறார்கள், மதுரை போராட்டத்தில் நிறைய கைதிகள் கிடைத்திருக்கிறார்கள், அந்த கிடைத்த கைதிகளில் ஒருவரை ஒரு அடிமையை எங்களுக்கு வேலைக்கு தாருங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் அவர்கள் கேட்கிறார்கள். நபி அவர்கள் சொன்னார்கள், இதுக்கு முதல் நேரத்தில் பாத்திமா வந்தார், சந்திக்கிறதுக்காக வந்தார். பாத்திமா என்ன வந்த என்ன விசேஷம் என்று கேட்டேன், ஒன்றுமில்லை அல்லாஹ்வுடைய தூதரே, உங்களுக்கு சலாம் சொல்லிட்டு போகலாம் என்றுதான் வந்தேன் என்று சொல்லிவிட்டு போனார், இதற்காக வந்தார் என்று சொல்லிவிட்டு நிச்சயம் நான் தரமாட்டேன். இங்கே மஸ்ஜித் நபவியிலே கிடக்கின்ற பல நபித்தோழர்கள் வீடு இல்லாமல் வாசல் இல்லாமல் குடும்பம் இல்லாமல் தொழில் இல்லாமல் உணவுக்கு வசதி இல்லாமல் வழி இல்லாமல் கிடக்கிறார்கள். அந்த தோழர்களுக்கு கிடைத்திருக்கிற அடிமைகளை விட்டு அவர்களுடைய பிரச்சனைகளை நான் தீர்க்கப் போகிறேன், உங்களுக்கும் பாத்திமாவுக்கும் நான் சொல்லிக் கொள்கிறேன், நீங்கள் கேட்கின்ற இந்த உதவியாளரை விட சிறந்த ஒரு விஷயத்தை நான் உங்களுக்கு கற்றுத்தருகிறேன். நீங்க ரெண்டு பேரும் தூக்கத்துக்கு செல்றதுக்கு முதல் சுப்ஹானல்லாஹ் 33 தரம், அல்ஹம்துலில்லாஹ் 33 தரம், அல்லாஹு அக்பர் 34 தரம் சொல்லிட்டு தூங்குங்க, இதையெல்லாம் விட அது மேலானது. இவ்வாறு தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த கஷ்டமான வறுமையான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்த அந்த பாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு வழிகாட்டினார். உண்மையிலே சகோதரர்களே, இன்று அல்லாஹு தஆலா நமக்கு தந்திருக்கிற வாய்ப்பையும் வசதியையும் இவர்கள் நினைத்து பாருங்கள். இன்று அந்த பாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களுக்கு சொல்லப்பட்ட அந்த பிரச்சனையில் இன்று எந்த பெண் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்? கண்ணை தூக்கி தூக்கி கழுத்துல தழும்பு வந்து விட்டது, அவர்கள் பல மைல் கணக்காக தண்ணீர் எடுக்கப் போகவில்லை, அடுப்பூரி அடுப்பூரி முகம் மாறி போய்விட்டது, திருகையில் அரைத்து அரைத்து கை காய்ச்சி போய்விட்டது, வீடு வாசல்களை பெருக்கி பெருக்கி அழுக்கடைந்து போய்விட்டது என்று சொல்கிறார்கள். ஆடைகள் அழுக்கடைந்து போய்விட்டது என்று சொல்கிறார்கள். ஆடுகளை விழுந்து இருக்கிறது. இந்த எல்லாருக்கும் தாராளமாக அல்லாஹ் தஆல வசதிகளை வாய்ப்புகளை தந்திருக்கிறார். ஒரு சூச்சை போட்டா அங்கே தள்ளி வருது, இன்னொரு சூச்சை போட்டா இந்தியால அடுப்பு வேலை செய்யுது, இன்னும் ஒரு சூச்சை போட்டாங்களா கிரைண்டர் வேலை செய்யுது. எல்லாமே அவடத்துல குசிலிக்குள்ள நின்று நாலு பக்கம் திரும்பினால் அவ்வளவு வேலையையும் அரை மணி நேரம் புக்க மன்னரத்தை முடிச்சு வைக்கிற அளவுக்கு அல்லாஹால ஆனால் அவர்கள் அத்தனை கஷ்டங்களோடும் துன்பங்களோடும் தியாகங்களோடும் இந்த தீனுக்காக செய்த பங்களிப்பை நாம் எத்தனை பேர் செய்திருக்கிறோம், என்ன செஞ்சு கொண்டிருக்கிறோம்? குறைந்தபட்சம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பாத்திமாவுக்கு சொல்லிக் கொடுத்த நீங்க ரெண்டு பேரும் தூங்குறதுக்கு போற நேரம் சுபஹானல்லாஹ் 33 தரம், அல்ஹம்துலில்லாஹ் 33 தரம், அல்லாஹு அக்பர் 34 தரம் ஓதி தூங்குங்க. அதையாவது சொல்றதுக்கு நமக்கு பக்குவம் இருக்குதா? யோசித்து பாருங்க, எத்தனை பெண்மணிகள் நபி அவர்கள் பாத்திமாவுக்கு கட்டுப்படுத்த மிகப்பெருமதியான ஒரு திக்ர் கட்டாயம் நாம் செய்ய வேண்டும் என்று செய்கிறோம். அதுவும் நாம செய்யறீங்க. நம்ம நிறைய பேருக்கு தூக்கத்துல ஒழுக்கமே தெரியாது. தூக்கத்துக்கு என்ன ஒழுக்கம்? சாப்பிட்டா தூங்குறது தானே பழக்கம். ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை ஒரு விவாதத்தாக கட்டி தந்து பல ஒழுங்குகளை சொல்லிக் கொடுத்தார். ஆக அன்புக்குரிய சகோதரர்கள், இவ்வாறு மிகச்சிறப்பான பணிகளை அவர்கள் மிகவும் கஷ்டமான பொருளாதார நெருக்கடிகள் நிலையிலிருந்தும் கூட இந்த தீனுக்காக செய்துவிட்டு போனார்கள். நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய இறுதி தருவாயில் கடைசி கட்டம் ரசூலுல்லாஹ் மரணிக்கப் போகிறார்கள் என்று நெருக்கப்பட்டுக் கொண்டிருக்கிற காலத்தில் ரசூல்லாவுடைய மனைவிமார் எல்லோரும் ஒன்று கூடியிருக்கிறார். அப்போது பாத்திமா ரலி அல்லாஹு அன்ஹா அவர்கள் அந்த இடத்திற்கு வருகிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மகளை வரவேற்று தன்னுடைய விரிப்பை கொடுத்து அவரை உட்கார வைத்து மகளை ஆரத்தி அரவணைத்து அவரை சுகம் விசாரிக்கிறார்கள். நபி அவர்கள் அந்த பாத்திமாவை கூப்பிட்டு தன்னுடைய காதலிகை அவரை இணைத்துக் கொண்டு ஏதோ ஒரு அவசியம் சொன்னாங்க. முதலாவது ஒரு செய்தி சொன்னவுடன் பாத்திமா ரலி அல்லாஹு அன்ஹா அவர்கள் அழுகிறார்கள். பிறகு இரண்டாவது செய்தி நபிகள் சொன்னதும் ரலி அல்லாஹு அன்ஹா அவர்கள் சிரித்தார். இந்த செய்தியை அறிவித்து ஆயிஷா ரலி அல்லாஹு அன்ஹா அவர்கள் கேட்கிறார்கள், பாத்திமா கிட்ட கேட்டேன், என்ன பாப்பா மகளும் காட்சியை பேசினீங்க, ஆரம்பத்தில் அழுதுங்க கூட சிரிப்பீங்க, என்ன வழக்கம்? அது ரசூல்லாவுடைய ரகசியம், நான் யாருக்கும் சொல்ல மாட்டேன். சொல்ல மாட்டீங்களா? சொல்லவே மாட்டேன் என்று மறுத்து விட்டாங்க. பிறகு நவீனநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணித்ததற்கு பிறகு ஒரு முறை ஆயிஷா ரலி அல்லாஹு அன்ஹா அவர்கள் இந்த ஞாபகம் வந்துச்சு, கடைசியில் அந்த உம்மா பாப்பா உமாவும் என்ன வழக்கம், இந்த ரகசியம் என்ன ரகசியம், எங்கேயாவது சொல்லிங்களா பாத்திமா என்று கேட்டபோது நபி அவர்கள் சொன்னார்கள், வளமையாக ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒவ்வொரு ரமலானிலும் வருகையிலிருந்து திருமறை எனக்கு ஒரு முறை ஓதி காட்டுவார்கள், இந்த முறை வந்து ரெண்டு பேரும் ஓதி காட்டி கொடுக்க போறார்கள் அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. அதை கேட்ட உடனே எனக்கு நபி அவர்களுடைய உலகத்து பிரிவு ஞாபகம் வந்தது, நபியுடைய மரண செய்தியாக எடுத்துக்கொண்டு நான் அழுதேன். பிறகு நீங்க சிரித்தீங்களே இரண்டாவது முறை என்று கேட்டார்கள். பிறகு நான் அழுத உடனே நபி அவர்கள் திரும்ப என்ன அழைத்து சொன்னார்கள், பாத்திமா நீ புரிந்து கொள்ள மாட்டாயா, நீதான் இந்த உம்மத்து பெண்களுக்கெல்லாம் தலைவி, சுவர்க்கத்து பெண்களுக்கெல்லாம் தலைவி நீதான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் என்று பாத்திமா ரலி அல்லாஹு அன்ஹா அவர்கள் குறிப்பிட்டார். நான் என்ன சொல்ல வர்றேன், சுவர்க்கத்து பெண்களுக்கெல்லாம் தலைவி என்ற பேரை பொறுவேற்றி பெற்ற அந்த பேரை பெற்ற பெண்மணி பாத்திமா ரலி அல்லாஹு அன்ஹா அவர்கள். அவருடைய வாழ்க்கை நமக்கு என்ன இருக்குது? பாத்திமா ரலி அல்லாஹு தஆலா அவருடைய வாழ்க்கை வரலாறையாவது குறைந்தபட்சம் நாம் முழுமையாக படித்து பார்த்திருக்கிற மாட்டா நிறைய நிறைய பேர் கிடையாது. பாத்திமா ரசூலுல்லாஹ்வுடைய மகள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணிக்கின்ற போது பாத்திமா ரலி அல்லாஹு அன்ஹா அவர்கள் சாதாரண ஒரு 17-18 வயசு பொம்பளை பெண். வரலாற்றில் மிகப்பெரிய சாதனையை படைத்து விட்டு போனார். இன்று வரைக்கும் அந்த பெண்ணை பற்றி பேசுகின்ற அளவுக்கு மிக பெரிய சாதனை, மிக குறுகிய வயசுல செஞ்சு போன ஒரு பெண்மணி. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணித்ததுக்கு பிறகு 6 மாதம் தான் அந்த பெண்மணி வாழ்ந்தார் என்று வரலாற்று நாங்கள் படிக்கும். ரசூலுல்லாஹ்வுடைய மரணத்துக்கு பிறகு 6 மாதம், அப்படியான மிக குறுகிய ஆயுளுக்குள்ள அந்த இளமை காலத்துக்குள்ள ஒரு பெண் இந்த உலகத்தில் எப்படி வாழ வேண்டும் என்று வாழ்வு மனைவியாக வாழ்ந்து, மகளாக வாழ்ந்து, ஒரு தாயாக வாழ்ந்து, ஒரு பக்கத்து வீட்டுக்காரியாக வாழ்ந்து, ஒரு சகோதரியாக வாழ்ந்து, அத்தனை பெண்களுக்கும் ஒரு சிறந்த முன்மாதிரி தந்துவிட்டு போறவர்கள் பாத்திமா ரலியல்லாஹு அன்ஹு. அன்புக்குரிய சகோதரிகளை, தாய்மார்களை, இந்த பெண்மணிகளுடைய வரலாறுகள் எல்லாம் ஞாபகப்படுத்தப்பட வேண்டும். அவர்களுடைய செய்திகள் எங்களுக்கு பற்றி அதிகம் பேசப்பட வேண்டும். அதுதான் எங்கள் வாழ்க்கையில் மாற்றத்தை கொண்டு வரும். இன்றைக்கு இருக்கிற சினிமாவோ சீரியலோ நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையில் மாற்றத்தை கொண்டு வராது. நம்முடைய நம்மிடம் இருக்கின்ற கொஞ்ச நஞ்சம் இருக்கின்ற மார்க்க உணர்வுகளையும் அப்படி அழித்து இல்லாமலாக்கி குட்டிச்சுவராக்கி வைக்கின்ற வேலைகளை தான் அவைகள் பார்த்துக் கொண்டிருக்கோம். அதான் இன்னைக்கு நடந்துட்டு இருக்கு. நம்ம எல்லாருக்கும் நிறைய பேருக்கு நேரம் இல்லை கிடைச்சி நின்று பார்த்தால் நம்ம நிறைய பேர் நேரங்களை எல்லாம் தொலைக்காட்சி விலகி கொண்டிருக்கிறது. ஆம்பளையிலிருந்து பொம்பளையிலிருந்து பெரும்பாலானவருடைய நேரங்களை சீரியல்கள் இருந்து கொண்டிருக்கிறது. நிறைய பேர் இன்னைக்கு வந்திருப்பாங்க பயானது, இன்னைக்கு ஏதாவது முக்கியமான ஒரு சீரியல் ஒன்று இந்த நேரத்தில் இருந்து அதை விட்டுப்பட்டு வார மனசுல இல்லாமல் இருப்பாங்க. எனவே சகோதரிகளை, இவ்வாறு எங்களுடைய கால நேரங்களை நாங்கள் மண்ணாக்காம எங்களுடைய கால நேரங்களை சிறப்பாக்குவதற்கு எங்களுடைய அந்த முன்னோர்களுடைய அந்த பெண்மணிகளுடைய வாழ்க்கை வரலாறு எங்கள் ஒவ்வொருவருக்கும் பாடமாக அமைய வேண்டும். இதுபோல இஸ்லாமிய வரலாற்றிலே மிக சிறப்பாக பேசப்படுகின்ற பெண்மணிகள் உம்மு சலமா ரழியல்லாஹு அன்ஹா அவர்கள் மிகச் சிறப்பாக ஞாபகப்படுத்தப்படுகின்றனர். உம்மு சலமா ரழியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய வரலாறு உண்மையில் கட்டாயம் ஒவ்வொரு பெண்மணியும் படித்திருக்க வேண்டிய வரலாறு. இந்த உம்மு சலமா தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிற்கால மனைவியில் ஒருவராக மாறியிருந்தார். உம்மஹாத்துல் முஃமினீன் என்ற சிறப்பு பெறுகிறார். உம்மு சலமா ரழியல்லாஹு அன்ஹா அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட போது அவருடைய கணவர் அபு சலமா, அவருடைய பிள்ளை சலமா, மூணு பேரும் இஸ்லாத்தில் இருந்தவர்கள். சலமா கைப்பிள்ள அபு சலமா இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதற்கு பிறகு மக்காவில் இருக்கிற கொடுமைகள் தாங்க முடியாமல் தன்னுடைய மனைவி உம்மு சலமாவையும் தன்னுடைய கைப்பிள்ளையும் அழைத்துக் கொண்டு மதீனாவுக்கு போறதுக்கு வெளியாகிறார். உம்மு சலமாவுடைய குடும்பத்துக்கு அந்த விஷயம் தெரிந்துவிட்டது. அவர்களும் சொன்னார்கள், நீ போறண்டா போ, எங்கட பொம்பளே எந்த பொம்பளை பிள்ளையும் நாங்கள் அனுப்ப மாட்டோம், கைப்பிள்ளையும் தர மாட்டோம், நீ போ என்று அழைப்பு விட்டார். இங்கே கணவனிடம் இருந்து பிரிக்கப்படுகிறார்கள் உம்மு சலமாவுடைய அம்மா. கணவரையும் மனைவியையும் பிரித்து விட்டார்கள் என்று கேள்விப்பட்டவுடனே கணவனுடைய சொந்தக்காரர் சொன்னாங்க, அப்படின்னா பிள்ளைய தர மாட்டேன் நாங்க அப்படின்னு பிள்ளைய வாங்கிட்டாங்க. பிள்ளை ஒரு பக்கம், கணவன் ஒரு பக்கம், தாய் ஒரு பக்கம், மூன்று பேரும் தீக்கப்பட்டார்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட காரணத்துக்காக. உம்முசலமா ரழியல்லாஹு அன்ஹா அவர்கள் ஒவ்வொரு நாளும் மதீனாவின் எல்லைக்கு, மக்காவின் எல்லைக்கு வந்து அழுவார்கள். காலையில வருவார்கள், மாலை வரைக்கும் தன்னை கணவர் வரமாட்டாரா, வரமாட்டாரா, தன்னை கூட்டி போக மாட்டாரா, தன்னை குடும்பத்தாக்கு தன்னை அனுப்பி வைக்க மாட்டாங்களா அப்படின்னு அழுது கொண்டிருப்பார்கள். தன்னை பிள்ளையை தனக்கு ஒப்படைக்க மாட்டாங்களா என்று அழுவார்கள். ஒரு வருட காலமாக இவ்வாறு கணவன் மனைவி பிள்ளைகளை பிரிந்து வாழ்ந்து நிலைமை அல்லாஹு தர கொடுத்தார். உம்மு சலமா ரழியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் சொல்லுகிறார்கள், இந்த உம்மு சலமா அபு சலமாவுடைய குடும்பத்துக்கு ஏற்பட்ட சோதனையைப் போல எந்த ஒரு குடும்பத்திற்கு இஸ்லாத்தில் ஏற்படும், அப்படி ஒரு பெரிய சோதனையை சந்தித்த குடும்பமாக இந்த அபு சலமாவுடைய குடும்பம் இருக்கிறது. பிறகு ஒரு வருட காலத்துக்கு பிறகு தன்னன் தனிமையில் அந்த பெண்மணிக்கு அனுமதி கிடைத்தது. குழந்தையை வாங்கி எடுத்துக் கொண்டு அவர் மதீனாவுக்கு போய் சென்றடைந்தார் என்ற வரலாற்று நம்ம பார்க்கிறோம். அந்த ஒரு வருட காலத்திலும் கணவனை பிரிந்து பிள்ளையை பிரிந்து ஒரு காபிர் சூழல்ல ஒரு பெண்மணி எத்தகைய துன்பத்தை அனுபவித்திருப்பாள் என்பதை அவருடைய வரலாற்றை நாங்கள் படித்து பார்த்தால்தான் நமக்கு ஒவ்வொருவருக்கும் தெரியும். பிறகு அந்த பெண்மணியிலே கணவர் அபு சலமா ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் மரணித்ததற்கு பிறகு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பெண்மணியை திருமணம் செய்து கொண்டார்கள் என்பதையும், அந்த பெண்மணி உம்மஹாத்துல் முஃமினீன் என்ற முஃமின்களின் தாய் என்ற அருபெருமையை பெற்றார் என்ற ஒரு சிறப்பை நாங்களுடைய வரலாற்றை படிக்கிற போது புரிந்து கொண்டோம். ஆக சகோதரர்களை, தாய்மார்களை, இவ்வாறு நிறைய இஸ்லாத்துக்காக பணியாற்றிய பங்காற்றிய பெண்மணிகள் சகாபிக்களுடைய வரலாறு இஸ்லாமிய வரலாற்று பக்கங்களில் நிறையவே ஏராளமாகவே கிடக்கிறது. அதையெல்லாம் படிக்கின்ற மனப்பக்குவம் நமக்கு வேண்டும், அவற்றை பற்றி சிந்திக்கின்ற பக்குவம் வேண்டும், அவர்கள் வாழ்க்கையில் ஏற்பட்ட மாற்றங்கள் நம்முடைய வாழ்க்கையிலும் பெற வேண்டும் என்று நாங்கள் ஒவ்வொருவரும் சிந்திக்க வேண்டும். அவ்வாறு அந்த வரலாற்றை பின்னோக்கி செல்வதன் ஊடாக பல்வேறு வாழ்க்கை படித்தனங்களையும் மாற்றங்களையும் பெற்றுக் கொள்வதற்கான வாய்ப்பு நம் ஒவ்வொருவருக்கும் இருக்கிறது என்பதை கூறி, இன்றைய நவீன உலகில் ஜாகிரிய சிந்தனையிலிருந்து, சடவாத சிந்தனையிலிருந்து, இந்த உலகம் தான் வாழ்க்கை என்ற சிந்தனையிலிருந்து, இந்த உலகம் இதில் கிடைக்கின்ற ஆசாபாசங்கள் தான் வாழ்க்கையின் சிந்தனையிலிருந்து விடுபட்டு இந்த உலகம் மட்டும் வாழ்க்கை அல்ல, இதுக்கு பின்னால் ஒரு வாழ்க்கை இருக்குது, மர்ம வாழ்க்கை. அதுதான் நிரந்தரமான வாழ்க்கை, அதுதான் நித்தியமான வாழ்க்கை, அதுதான் உண்மையான வாழ்க்கை. அந்த வாழ்க்கையை நோக்கி நாம் ஒவ்வொருவரும் பயணப்பட வேண்டும். அந்த பயணத்துக்கு நாம் ஒவ்வொருவரும் நம்மை தயார்படுத்திக் கொள்ள வேண்டும். அதற்கு என்னுடைய முன்னோர்களுடைய வரலாறு நம் ஒவ்வொருவருக்கும் சான்றாக அமையும் என்று கூறி இன்றைய இந்த உரையை நிறைவு செய்து கொள்கிறேன். அலஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.